எபேசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம ஒரு பிரம்மாண்டமான சத்தியங்களை பார்த்து படித்தோம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், முன்குறித்துதல், அவருடைய மீட்பு, அவருடைய அரசாங்கம், அதுக்கப்புறம் பரிசுத்தாவினால் நம்மளை முத்திரை கொடுக்கறது, நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அழைப்பின் நம்பிக்கை, நம்முடைய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம், தேவன் நமக்குள்ளே வேலை செய்கிற மகா வல்லமை என்னதென்று, அந்த வல்லமையினுடைய வெளிப்பாடு அளவு, இயேசுவை உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார வைத்து எல்லாமே அவர் காலின் கீழே போட்டு சபைக்கு அவரை தலைவராக கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம படித்தோம். அந்த சத்தியங்களெல்லாம் நம்ம ஆத்மார்த்தமாக முழுமையாக ஆழமாக உணரவே முடியாது. நம்ம மனித குலத்தினுடைய சீர்கேடினுடைய ஆழம் ஓரளவுக்கு உணரலைனா பாருங்களேன், எவ்வளோ அசாத்தியம், முற்றிலுமாக அசாத்தியம் ஒரு செத்த ஆத்மாவை காப்பாற்றுறது. கடவுள் ஒரு ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு எத்தனை தடைகளை அவர் மேற்கொண்டு அதை செய்யணும் அப்படின்ற பிரச்சனையை நம்ம புரிஞ்சிக்கலன்னா கடவுளுடைய வல்லமை அதெல்லாம் ஒன்றுமே நமக்கு புரியாது இல்லைங்களா. மனிதனுடைய நிலைமையை நம்ம புரிஞ்சிக்க நம்ம வரோம். அட்லீஸ்ட்டு மனிதனுடைய சீர்கேடினுடைய ஆழத்தினுடைய ஒரு காட்சியாவது தெரிஞ்சாதான் அப்போ தான் நம்ம உணர்வோம், ஆமாங்க உண்மைங்க, இப்படிப்பட்ட சீர்கெட்ட மனிதனை, அப்படி இருந்த என்னை காப்பாற்றுவதற்கு மகா வல்லமை இல்லைன்னா முடியவே முடியாது. அது மட்டும்தான் என்னை காப்பாற்றுச்சின்ற உணர்வு நமக்கு எப்போ வரும், நம்ம எந்த பள்ளத்தில் இருந்தோன்னு தெரிஞ்சாதானே வரும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம கொஞ்சம் சிகரெட் குடிச்சிக்கிட்டு பீடியை குடிச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ அதை விட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதான் ரட்சிப்பு நமக்கு இல்லைங்களா. அது இல்லை, நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னு காட்டுவதற்கு தான் பவுல் வந்து முழு வேதத்திலையும் மனித சீர்கேடை எல்லாம் உள்ளடக்கிய விதத்தில் ஒரு வரைபடம் போட்டு நமக்கு காட்டுகிற விதத்தில் முழு வேதத்தில் இப்படி ஒரு படம் இல்லை. அதுதான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் நமக்கு காமிச்சு வருகிறார். மீண்டும் மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை பவுல் நமக்கு செய்ய காட்டுறார். என்ன சொன்னார், நீங்கள் இருந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள் என்றுவார் ஆண்டவர். ஏன் அதை தெரியலனா நீ நன்றியாக இருக்க மாட்டே, புரிய கிருபையும் உனக்கு புரியாது. அதுதான் பவுல் நம்ம இருந்த நிலைமையை நமக்கு காமிச்சு வருகிறார். இந்த 2வது அதிகாரத்தில் 2 கான்ட்ராஸ்ட் இல்லைங்களா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் படங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுவாங்க. பிஃபோர்னு காட்டுவாங்க அசிங்கமாக, குண்டா, மூஞ்செல்லாம் வீங்கி போய், முகலாம் கருத்து, அப்படியே ஒரு அசிங்கமாக ஒரு லேடி இருக்கும். ஆனால் ஆஃப்டர்னு காட்டும்போது அது ஃபுல்லாக வெயிட்டை குறைச்சி அழகாக பயங்கரமாக ஒரு தேவதை மாதிரி இருக்கிறத காமிப்பாங்க. அது ஒரு பார்க்குறதுக்கு ஐயோ இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களான்னு ஒரு ஆச்சரியம். எல்லாம் அந்த மனித உதாரணங்களுக்கெல்லாம் மேலான உதாரணம், அதிசயமான உதாரணம், ஒப்பு உயர்வில்லாத உதாரணம், நம்ம எவ்வளோ அசிங்கமாக கேடு கெட்டு செத்த பிணங்களாக நாத்தடிக்கிற இடத்துல இருந்தோம், ஆனால் தேவனோ ஆஃப்டர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார். அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால் நன்றியில் பொங்கி வரும்படிக்கு நம்மளை பார்க்க அந்த படம் தான் நமக்கு காட்ட முடியும். ஆகவே அந்த கான்ட்ராஸ்ட்டை நம்ம புரிஞ்சிக்க வந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் பவுல் வந்து ஒரு கற்பனை பண்ணுற மாதிரி, பவுல் அப்படி யோசிக்கல, ஆனால் ஒரு பெரிய டஞ்சன் பாதாளத்துக்குள்ளே பிட்டுக்குள்ளே நம்மளை படிப்படியாக கூட்டு போகிறார். அங்கே இருக்கிற அருவறுப்பை நம்மளுக்கு காட்டுறதுக்கு, நம்ம எங்கே இருந்தோம், என்ன அருவறுப்பில் இருந்தோம் இயற்கையாக, அதை ஒரு 5 படிகளாக நம்ம ஞாபகத்தை வச்சுக்க உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போன வாட்டி. அதை வேர்ஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை, WORST, ஓன்லி டெட், ஒன்லி வேர்ல்லி, ரன்னிங் ஆஃப்டர் சேட்டன், ஸ்லேவ்ஸ் டு லஸ்ட், டோட்டலி அண்டர் வ்ராத். அது ஒரு படிப்படியாக நம்ம போகிறோம். நம்ம கண்டிஷன் முதல்ல நம்ம போன வாட்டி பார்த்தோம், நாம் முற்றிலுமாக மரித்திருந்தோம், எந்த உயிரும் இல்லாமல். என்னங்க மரித்திருக்கிறதுனா, ஆவிக்குரிய உயிர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் ஆவிக்குரிய மரணத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆவிக்குரிய உயிரை ஆதாமில் பார்க்குறோம் முழுமையாக இருக்கும்போது. அது 4 வைட்டல் சயின்ஸ், என்ன பிரெயின் ஆக்டிவிட்டி, கடவுளை பற்றி துல்லியமாக தெரிஞ்சுக்கிறது, ரெண்டாவது கடவுளை சரியாக தெரிஞ்சுக்கும் போது அதனோட விளைவு என்ன ஆகுது, கடவுளோடு அவர் இருக்கிற இடத்துல தான் மூச்சுட்டு அவரோடு ஐக்கியமாக வாழணும்னு தோணும். அப்படி அவரோடு ஐக்கியமாக வாழும்போது என்ன தோணும், அவருக்கு பிரியமாக அவர் கட்டளைகளை மனசு சந்தோஷத்தோடு கீழ்படியணும்னு தோணும். அப்படி அவர் கட்டளைகளை கீழ்படியும் போது என்ன ஆகும், கடவுளை பிரதிபலிப்போம் நம்ம. அதுதான் உயிர், ஆவிக்குரிய உயிர். அதுதான் நாலு அடையாளங்கள், வைட்டல் சைன்ஸ். ஒரு உடம்பு உயிரோடு இருக்கான்னு பார்க்குறதுக்கு டெம்பரேச்சரு பிபி எல்லாம் பார்க்குற மாதிரி, ஒரு நம்மளும் ஒருத்தர் மறுஜன்மம் அடைஞ்சிருக்கிறாங்களா அவங்கள சபையில் மெம்பராக ஏற்றுக்கலாமா, இல்லை ஒரு திருமணம் ஆகிறதுக்கு ஒரு உண்மையான விசுவாசியாக அவங்க மறுஜன்மம் ஆயிருக்காங்கன்னா இந்த நாலு அடையாளங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போலாம் திருமணத்துக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட்டு பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. அந்த மாதிரி ஆவிக்குரிய இந்த மெடிக்கல் டெஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி. வாலிபருங்க யோசித்து பார்த்துக்கோங்க, உயிர் இருக்குதான்னு எப்படி பார்க்குறது, கடவுளை பற்றி அவங்க துல்லியமாக அறிஞ்சிக்க விரும்புகிறாங்களா. ஏன்னா ஆதாமுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு, இப்போ பாவத்தில் விழுந்தால் நமக்கு அப்படி பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஆனால் அந்த அடையாளங்கள் நிச்சயமாக இருக்கும், மறுஜன்மம் அடைஞ்சால் அவனுக்கு என்ன இருக்கும், கடவுளை துல்லியமாக அவன் தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும், பைபிளை நல்லா படிச்சுக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு அடையாளம், அதுதானே. என்ன புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் ஜீவ ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருப்பான் அவன், அது அடையாளம் உயிர் இருக்குதுன்னு இல்லைங்களா. பைபிளை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை. ரெண்டாவது ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறது, ஜபிக்கிறது, சபைக்கு வர்றது அவனுக்கு பிடிக்கும். கிறிஸ்தவ குடும்பத்திலேயே வளர்ந்தவன் சபைக்கே பிடிக்காது, அவன் மறுபடி அறந்து பிறந்தவனா கொண்டம் கூட இல்லை. அது மாத்திரம் இல்லை, கடவுளுக்கு அவன் பாவத்தோடு போராடுறவன் தான், கடவுளுடைய கற்பனையை ஃபுல்லாக கீழ்படிய முடியாதான். ஆனால் அவனுக்கு ஆசை இருக்கும், ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழணுமே, ஆண்டவர் கற்பனையை நான் கடைப்பிடிக்கணுமே, ஆசை நிச்சயமாக இருக்கும், அதன்படி நான் நடக்கணுமே. எவ்வளோ தப்பு செய்வான் தான், பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் அவனுக்கு ஆசை, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அதெல்லாம் உயிர் வந்ததுக்கு அடையாளங்க, அதை பார்த்து தான் நம்ம மெம்பரில் எடுக்கணும். அது ஆண்டவருடைய அடையாளங்கள் அவங்கள தெரியுதா. KIOC நாலேஜ், கர்நாடகா இன்ஸ்டியூட் ஆஃப் கிரிக்கெட் இல்லை, நாலேஜ் இன்டிமேட் கம்யூனியன் ஒபீடியன்ஸ் கன்ஃபர்மிட்டி டு காட்ஸ் கேரக்டர், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கை முற்றிலுமாக இல்லாமல் செத்து கடந்தோம் நம்ம இல்லைங்களா. மனது இருளாய் போய் கடவுளை பற்றி தவறான சிந்தனைகள் தான் பாருங்களேன். ஏன் இந்த நம்ம ஊரில் எல்லா கள்ளப்போதகத்தை விரும்புகிறாங்க, ஏன் விரும்புகிறாங்க தெரியுங்களா, ஒரு பிரதான காரணம் என்ன தெரியுமா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் தெரியுமா, மறுபடியும் பிறக்காதவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், கடவுளை பற்றி துல்லியமான அறிவு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க மறுஜன்மம் அடைகிற வரைக்கும் என்ன சொன்னாலும் கள்ளப்போதகத்தை தான் கேட்க போவேன்னு போவாங்க இல்லைங்களா. அதுதான் பிடிக்கும், கடவுளை பற்றி தப்பான போதகம் தான் அவங்களுக்கு பிடிக்கும், உண்மையான சத்தியம் பிடிக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு கடவுளோட ஐக்கியமாக இருப்பதோ அதெல்லாம் பிடிக்காது. இயேசுன்ற பேரில் அவங்களா ஒரு விக்கிரம் வச்சுட்ருப்பாங்க, ஜீவன் உள்ள வேதம் சொல்லுகிற கடவுள் இல்லை, கடவுளுடைய கற்பனைகளை கேட்குறதே அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு போகணும். அதுதான் மறுபடியும் பறக்காதவர்களுக்கு கடவுளுடைய குணமே தாழ்மையும் அன்பு அதெல்லாம் இருக்காது, பொறுமையெல்லாம் ஒரு பொறுமை இல்லாத ஒரு பெருமையும் அகந்தையும் இருக்கும். அவங்க தான் மறுபடியும் பறக்காத ஆவிக்குரிய மரணத்தில் ஹோப்லெஸ் கண்டிஷன். அது எப்படி செத்த உடனே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருதோ, நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போதோ, அந்த மாதிரி நிலைமையில் தான் நம்ம இருந்தோம். நம்பிக்கை அற்றவர்களாக ஒரு மாற்ற முடியாத மீழ்க்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருந்தோம். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, கடவுள் காண்டி கருணை காமிச்சு அவர் நமக்குள்ளே உயிர் கொடுக்கலன்னா செத்த பெணங்கள் தான் நம்ம. இப்படியே நடமாடுற பெணங்களாக இந்த ஆயுசை முடிச்சுட்டு சரீரத்தில் செத்து போய் கடைசியில் ரெண்டாவது மரணம்ன்ற அக்னி கடலில் போய் உழுவுறதுக்கு நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி தான் நம்ம இருந்தோம், அதான் முதல் படி. அது நம்ம பார்த்து முடித்தோம். இதை ரிவ்யூவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், புதுசாக சொல்கிறத நான் மறந்துட்டேன்றதுக்காக சொல்லலை, பழசை சொன்னதை நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் டெத் ஃபஸ்ட்டு ஸ்டெப். என்ன, ஓன்லி டெட், நம்ம முற்றிலுமாக மறித்திருந்தோம். இப்போ ரெண்டாவது படிக்கு போகலாமா, வேறாங்க பாஸ்டர் மேலேயே போயிடலாம், கீழே இறங்கலைன்னா நம்ம மேலே வர முடியாது, ஃபஸ்ட்டு கீழே போயிடுவோம், அப்புறம் எஸ்கலேட்டரை பிடிச்சி மேலே வந்துடலாம். ஓகே, ரெண்டாவது படி கஷ்டமான படி தான். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, மறித்தவர்கள்னு ஒன்று இவங்கெல்லாம் அப்படியே மறித்து ஏதாவது நடமாடமா, அந்த பெணம் நடமாடாது, சரீர பெணம் நடமாடாது. ஆனால் ஆவிக்குரிய பெணம் அப்படி இல்லை, பயங்கரமாக நடமாட்டுதல் இருக்கும். த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த டெட். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு தலைப்பு இறந்தவர்களுடைய செயல்பாடுகள். அது ஒரு படமாக போட்டு நான் ஒரு டைட்டிலாக போட்டு எனக்கே பயம் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு. அது ஒருவேளை உங்களுக்கு அமிச்சேன்னா நீங்கள் யாரும் பிரசங்கத்துக்கு வரமாட்டீங்கன்னு எல்லாருக்கும் அனுப்பலை நான், ஆனால் அது யூடியூப்பில் வரவும் பார்த்துக்கங்க, இறந்தவர்களுடைய செயல்பாடுகள். கேள்வி, அதை கேட்டாவே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பேய் படம் மாதிரி, ஒரு டைட்டில் மாதிரி இல்லை, இறந்தவர்களுடைய செயல்பாடுகள். அது கேட்டாவே நமக்கு ஒரு பயம். போன வாரம் வந்து வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒண்டி இருந்தேன், பெட்ரூமில் உட்காந்துக்கிட்ட கதவு சாத்தி இருந்துச்சு. திடீர்னு உட்காந்துருக்கும்போது அந்த கதவு தானா டக்குன்னு திறந்து அப்படியே திறக்குது. நான், என்னடா இது, யாருமே இல்லையே, கதவு தானாக திறக்குதேன்னு பயந்துக்கிட்டு, என்ன ஆச்சு, அது ஜெருஷா ஏதாவது சும்மா விளையாடுற போல் அப்படி இருக்கு. வெளியே போய் பார்க்குறேன், இந்த பக்கம் பார்க்குறேன், அந்த பக்கம் பார்க்குறேன், யாரும் இல்லை. கண்ணாடி வர போட்டு பார்த்தேன், யாராவது இருக்கிறாங்களான்னு, யாரும் இல்லை. என்னடா இப்படி திறக்குதுன்னு, சரி கதவை மூடிட்டு வந்துட்டு உக்காந்துட்டேன். உங்களால் நம்ப முடியுமா, திருப்பியும் அந்த கதவு டக்குன்னு திறந்து அப்படியே வருது. எனக்கா வேர்த்தெல்லாம் கொட்டிடுச்சு, என்னடா ஆகிட்டு இருக்குது, கதவு தானாக வருதே அப்படின்னு. அப்புறம் திருப்பி தயக்கத்தோடு போய் அந்த கதவை பிடிச்சி லாச் பண்ணி போடலான்னு திருப்பியும் பார்த்து அப்படி இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக பார்த்தா அந்த கதவில் இருக்கிற லாச்சுடைய ஸ்ப்ரிங்கு போயிட்டுருக்குது. அது போட போட அப்படியே திறந்து வருது. என்னங்க பாஸ்டர் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறீங்க, நீங்களே பேய்க்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்னா, அப்பேற்பட்ட அப்போஸ்தலர்களே பேய்க்கு பயந்தாங்க தெரியுங்களா. இயேசு தண்ணியில் நடந்து வரும்போது அம்மா பேயின்னு பயந்து அவங்களே பயந்து போயிட்டாங்க. நம்ம என்ன சொல்ல, நேரங்களில் அந்த பேய் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயம்தான். அதுவும் தெரியும், உங்களுக்கு பயம் இருக்காது, ஒரு செத்த பணம் டக்குன்னு கண்ணை திறக்குதுன்னா மாடி அங்கே இருக்கிற சாவு வீட்டிலலாம் எவ்வளோ பயந்துருவாங்க இல்லைங்களா. நம்ம பழைய படம்லாம் ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துலலாம் சுருகாடை காட்டுவாங்க, அப்படியே புகை வரும், புகையில் ஒரு பெரிய நீல முடி வச்சுக்கிட்டு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒரு லேடி நடந்து போவோம். மாடியே அது காஞ்சாவே நமக்கெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு ஆகும் இல்லைங்களா. இப்போ அதெல்லாம் மாற்றிட்டாங்க, இப்போ வந்து பெரிய பொட்டு வச்சு கால் கொலுசு ரெட்டு கலர் புடவை கட்டி போகிற அப்படியே காட்சி, பேய் படம் மாதிரி. என்னங்க காலையில் எங்களை பயம் படுத்துறீங்க, பூச்சாண்டி காட்டுறீங்கன்னா, அப்படிப்பட்ட பேயெல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் செத்த உடனே, இந்த மனுஷனோ மனுஷியோ செத்த உடனே அங்கே ஆவி பரலோகத்துக்கு போகுது, நரகத்துக்கு போகுது. எந்த புளியா மரத்துலேயும் போய் உட்கார்றதில்ல இல்லைங்களா. அது 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 நடக்கிறதே இல்லை. அது போய் அதெல்லாம் அசுத்தாவிகள் செய்கிற சேட்டைகள், அதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கே உங்களுக்கு டம்மி இல்லாத பேய்க்கே இவ்வளோ பயப்படுறீங்களே, உண்மையாக நடமாடுற பெணங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். செத்தவர்களுடைய செயல்பாடு, இதுதான் ஹாரர் மூவி. இதை பார்த்து தான் நம்ம பயப்படணும், இதை பார்த்து தான் நடுங்கணும் நம்ம. ஐயோ இந்த பணம் இப்படியெல்லாம் செய்தே, இப்படியெல்லாம் செயல்படுதே, தானாக கருத்துவருக்கு தானாக இப்படியெல்லாம் பண்ணுதேன்னு இதை பார்த்து தாங்க நம்ம பயப்படணும். இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பணங்களுடைய செயல்பாடுகள். அதுதான் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும், ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களிலும் பாவங்களிலிருந்து மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளினிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளே செய்து, சுபாவத்தின்படி மற்ற எல்லாரை போலவும் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஒன்லி வேர்ல்லி, அதுதான் இன்றைக்கி தலைப்பு. அது மூணு இதில் பார்ப்போம். செத்தவர்களுடைய செயல்பாடுகள் முதலாவது, அந்த செயல்பாடினுடைய வட்டம் ரெண்டாவது, மூணாவது அந்த செயல்பாடை இயக்க வைக்கிற ஒரு ஒரு புல்லிங் கரண்ட்னு இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன், ஒரு இழுக்கும் சக்தி, ஒரு இழுக்கும் நீரோட்டம். கரண்ட்னா அதான் புல்லிங் கரண்ட். அதை மூணை பார்ப்போம். முதலாவது செத்தவர்களுடைய செயல்பாடை பார்ப்போம். ஒன்றுலேருந்து மூணு, இது உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் ஆகணும் இந்த பகுதின்றதுக்காக, அதை முழுசாக சில காரியங்கள் அந்த செயல்பாடுகளை பார்ப்போம். பாருங்களேன் உங்கள் ஆக்டிவிட்டி பாருங்களேன், இந்த மூணு வசத்துலேயும் பவுல் வந்து மூணு வேர்பை யூஸ் பண்ணுறார். பவுல் சொல்கிறார், செத்தவங்கன்னா சும்மா இருக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் இவங்க பயங்கரமாக செயல்படுதுங்க இந்த பணங்க, என்னென்ன பண்ணுதுங்க அங்கே பாருங்கள். மூணாவது ரெண்டாவது வசனத்தில் நடந்து நடக்குது, அப்புறம் நடந்து கொண்டு கண்டக்டர்னு வருது, அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுதான் இந்த பணங்கள். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு, தொடர்ந்து இடைவிடாமல் செஞ்சுட்டு போதுங்க. இது பெணங்க அவங்க அந்த செயல்பாடுகளுடைய வட்டம் என்ன, அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்கிறாங்களாம். மூணாவது அவங்கள இழுக்கிற சக்தி, இந்த மாதிரி இந்த பெணங்களை இழுக்கிற சக்தி என்ன, அந்த இழுக்கிற அந்த கரண்ட் என்ன, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி இழுக்கப்பட்டு போகிறாங்களாம். மூணாவது அந்த அந்த சக்தியை இயக்குகிற இந்த செயலை செயல்படுத்துகிறது யாரா, இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுத்துகிறது சாட்சாத்து பிசாசு தான். அவனுக்கு தான் இங்கே கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடி. கடைசியில் இந்த பிணங்கள்லாம் என்னத்தை அடைய செய்தான், என்ன இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இப்படியெல்லாம் செயல்படுதுங்க. பாவத்தின் அக்கிரமங்களை செயல்படுதுங்க, உலக நோக்கத்தின்படி போதுங்க, பிசாசுனால் ஏக்கப்படுதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, தமது மாம்ச இச்சையின்படி நடந்து தமது மாம்சமும் மனமும் விரும்புகிறவர்களே செய்கிற நோக்கம், இச்சைகளை நிறைவேற்றுறது தான் அவங்களுடைய நோக்கம், அதுதான் வாழ்க்கை, அதுக்கு தான் வாழ்றது. பவுல் இந்த செத்தவர்களுடைய செயல்பாடு முதலாவது இவங்க நடக்கிறாங்கன்றாரு. பைபிளில் நடக்கிறாங்க என்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, அது வந்து லைஃப் ஸ்டைலை குறிக்குது, அவங்க வாழ்க்கை முறையை. சும்மா நடக்கிறாங்கன்னு இல்லை, ஒன்று யோவானில் தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க எப்போ பார் டார்ச்சை வச்சுக்கிட்டு நடக்கிறாங்கன்னு அர்த்தமா, இல்லை அவங்க வாழ்க்கை வந்து ஆண்டவருடைய வெளிச்சத்தின்படி அவங்க வாழ்க்கை முறை இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பிணங்கள் என்ன, இருளில் நடந்துக்கிட்டு தங்களுடைய இந்த உலகத்தின் இழுப்பில் போய்கிட்டு தங்கள் இச்சைகளையும் ஆசைகளையும் மனசு விரும்பின காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு நிறைவேற்ற போகிறவங்க. காலிலேருந்து எந்திரிச்சு சாப்பிட்டு பல்லு விளக்கி தூங்கி எந்திரிச்சு எதுக்கு வாழ்கிறாங்களா, நோவா காலத்தின் மாதிரி பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து போயிட்டே இருக்கிறாங்களாம். கடவுள் நம்மளை பார்க்குறாரே, நமக்கு அவர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையின் முடிவுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையின் வாழ்க்கைக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பாரேன்ற எந்த உணர்வும் இல்லாமல் அப்படி வாழ்ந்துக்கிட்டு சாப்பிட்டோமா போனோமா வந்தோமான்னு ஒரு பிணங்கள் எந்திரிக்குது வேலைக்கு போகுது வருது சாப்பிடுது தூங்குது எந்திரிக்குது வேலைக்கு போகுது வருது சாப்பிடுது, கடவுளை பற்றி எந்த சிந்தனையும் எல்லாம் நடமாடி ஒரு ஆக்ரோஷமான தொடர்ந்து ஒரு என்ன ஒரு நிலையான இடையற்ற ஒரு செயல்பாடுகள் நம்ம பார்க்குறோம். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முடிவு என்ன, பரலோகத்தினுடைய தீர்ப்பு என்ன, கடவுள் சும்மா இருக்கிறாரா, இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களே மிருகமாக வாழ்கிறாங்களே, கடவுளை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் வாழ்கிறாங்களே, கடவுளையும் சும்மா இருக்கிறாரு, ஏன்னா அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளானாலும் தீர்ப்பு கொடுத்தாச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் சும்மா இருக்கல, பரிசுத்த கடவுள் சும்மா நீ வாழ்ந்துட்டு போனால் சும்மா இருப்பேன்னு இல்லை, திடீர்னு நெருப்பண்ணுப்பாமல் அவர் சும்மா இருக்கிறதுக்கு காரணம் என்னவா, இவங்கள வாழ விட்டு இவங்க கோபாக்கினேன் பிள்ளைகளாக அவர் கோபத்தை ஒரு நாள் கொட்டி இவங்கள மூலமாக தன்னுடைய கோபத்தை மகிமைப்படுத்த போடுறது தான் அவங்கள வாழ விடுறார். அதுக்கு தான் இந்த பிணங்கள் என்ன பண்ணுது, எந்திரிக்குது, அக்கிரமங்கள் பாவங்கள் வட்டத்தில் வாழுது, உலக போகிற போக்கில் போகுது, பிசாசுனால் ஏக்கப்படுகிறது, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளுகிறது. எதுக்காக அதெல்லாம் அனுபவிக்கிறாரா, இவர்கள்லாம் கோபாக்கினேன் பிள்ளைகள். பவுல் நம்ம புரிஞ்சுக்க நினைக்கிறாரு, இங்கே வந்து இந்த பெண்கள்லாம் சும்மா இருக்கலப்பா, இடைவிடாமல் செயல்படுதுங்க, ஆக்டிவிட்டி, அவங்க சிந்திக்க முடியும், உணர முடியும், பேச முடியும், நல்லா ஃபீல் பண்ண முடியும், அவனால் கற்பனை பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும், நல்லா வாழ்க்கையில் படித்து முன்னேறி பெரிய காரியங்கள்லாம் சாதிக்க முடியும், அவங்களால அவங்களுக்காக பேரை சம்பாதிக்க முடியும், ஏன் ஒழுக்கமாகவும் இருக்க முடியும், மத ரீதியாகவும் இருக்க முடியும், தர்ம காரியங்களை செய்ய முடியும், எவ்வளோ மனித குலத்துக்கு பிரயோஜனமான காரியங்களை சோஷியல் சர்வீஸ் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய உயிர் கொஞ்சம் கூட இல்லாமல், தேவனை பற்றியே அறியாமல், தேவனுடைய ஐக்கியமே தெரியாமல், தேவனோ கீழ்படியாமல், அவருக்கு அடையாளமே இல்லாத பெணங்கள் இவங்க. இதுதான் அவங்களுடைய செயல்பாடு. ஓகே, மரித்தவர்களுடைய செயல்பாடை பார்க்குறோம். எந்த அடுத்ததாக அந்த வட்டத்தை பார்ப்போம், அவங்க செயல்பாடினுடைய எல்லை என்ன, வட்டம்னா என்ன, ஸ்பியர்ன்னு நான் போட்டிருக்கிறேன். இப்போ உங்கள் வாழ்க்கையின் வட்டம்னு எடுத்திங்கன்னா, இப்போ ஏன் வாழ்க்கையின் வட்டம் எடுத்தோன்னா, வீடு, ஆஃபீஸு, சர்ச் இல்லைங்களா, காலில் எழுந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னுடைய செயல்பாடுகள்லாம் இது மூணுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கலாம் இல்லைங்களா. அப்போ ஸ்கூல் பிள்ளைங்க உங்களுக்கு வீடு விட்டா பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு, அப்புறம் ஸ்கூலு, திருப்பி வீட்டுக்கு வா. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஸ்பியர்ன்னுவாங்க, வட்டம். உங்களுடைய செயல்பாடுகள்லாம் அதுக்குள்ளே அதை மிஞ்சி போகிறதே கிடையாது. இந்த மரித்தவர்கள் செத்த பெணங்களுடைய செயல்பாடினுடைய வட்டம் என்னவா பாருங்களேன். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, ரெண்டாவது வசனத்தில் தமிழில் வருது, இவைகளின் வருது ஆரம்பத்தில் ரெண்டாவது வசனம், அவைகளில் ரெண்டாவது வசனம் பாருங்களேன், அவைகளில்னு வருது. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இருந்தீங்க. அவைகள்னா எவைகளில், இதுக்கு முன்னாடி இருந்த அக்கிரமங்களிலும் பாவங்களிலும். எந்த அக்கிரமங்கள் பாவங்கள் உங்களை கொன்னுச்சோ, எதனால் நீங்கள் செத்தீங்களோ, பிணங்களாக இருக்கீங்களோ, அந்த வட்டத்துக்குள்ளே தான் அவைகளில் நீங்கள் வாழ்கிறீங்க. அந்த வட்டத்துக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வட்டம் அதுக்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், இவங்களுடைய வாழ்க்கையின் வரம்பு, எல்லை, அக்கிரமங்க, பாவங்க, அதை மிஞ்சி அவங்க ஒன்றுமே வாழ்க்கையில் பண்ணுறதில்ல. அதுதான் செத்தவர்கள் வந்து தங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து, காலையிலேருந்து எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் அவங்க ஆப்ரேட் பண்ணுற வட்டம் பேர் என்ன, அக்கிரமும் பாவம். அதை விட்டு வேற ஏதாவது பண்ணுறியா, ஒன்றும் பண்ணுறதில்ல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ என்ன பண்ணுற, அக்கிரமம் பண்ணுற, பாவம் பண்ணுற, அதுதான் வாழ்க்கை வட்டம். நீ ஆவிக்குரிய, நீ என்ன தான் இருந்தாலும், நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், நீ எவ்வளோ தான் படிக்காமல் இருந்தாலும், நீ எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், நீ எவ்வளோ தான் எங்கே வேலை செஞ்சாலும், நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ செய்கிறது என்ன, பிணமாக அக்கிரமம் செய்கிற, பாவம் செய்கிற, அவ்வளோதான் வாழ்க்கையின் வட்டமே. அதை மிஞ்சி ஆண்டவருக்கு பிரியமோ, ஆண்டவருக்கு விருப்பமோ, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சிந்தை கூட அவன் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எல்லாம் வாழ்க்கையெல்லாம் பார்த்தோன்னா வட்டம் வாழ்ந்த வாழ்க்கை அக்கிரமும் பாவம், அதுக்குள்ளே தான் நீ வாழ்ந்திருக்கிற. அந்த சாக்கடை தான் உன்னுடைய வாழ்க்கையின் வட்டம். அக்கிரமனா என்னங்க, அக்கிரமனா ஸ்ட்ரெஸ் பாசிங்னு இங்கிலீஷில் வருது. ஒரு கோட்டு, அந்த கோட்டை தாண்டறது தான் ஸ்ட்ரெஸ் பாசிங். ஸ்ட்ரெஸ் பாசஸ் நாட் அலோடுன்னு காம்பவுண்ட்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. அந்த காம்பவுண்டை தாண்டக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு காம்பவுண்டை போட்டு கொடுத்துருக்கிறார். என்ன காம்பவுண்ட் அது, அவருடைய கற்பனைகள். இது சிந்தனையில் வார்த்தையில் தாண்டாதப்பா. ஒரு பெண்ணை தவறாக ஈச்சிக்காத, திருடாத, ஃப்ராடு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, இதெல்லாம் ஒரு பவுண்டரி போட்டு கொடுத்துருக்கிறார். அதை தாண்டறதுக்கு பேர் தான் சிந்தனையிலையோ பேச்சிலையோ செயல்லையோ தாண்டறதுக்கு பேர் தான் என்ன, அக்கிரமம், ஸ்ட்ரெஸ் பாசிங். பாவம்னா என்னங்க, பாவம்னா அந்த கோட்டை தாண்டி நீ வாழுகிற செய்கிற எல்லா செயல்பாடுகளும் பாவம் தான். அந்த கோட்டை மிஸ் பண்ணுறது, டார்கெட்டை மிஸ் பண்ணுறது தான் பாவம். கடவுள் வந்து என்னுடைய குணத்தை பிரதிபலிக்கணும்னா நீ இந்த கற்பனையின்படி வாழ்ந்தா, அந்த போட்டுக்குள்ளே வாழ்ந்தாதான் உண்டுப்பானா. இவங்க என்ன செய்கிறது, இந்த பெணங்கள் அதை தாண்டி போய் அவங்க செய்கிறதெல்லாம் அக்கிரமம் தான். பாவங்கள்லையும் அக்கிரமங்கள் இருந்த வட்டத்தில் அவர்கள் வாழுகிறார்கள். பத்து கற்பனையினுடைய மைய நோக்கமாக என்ன சொன்னார், எல்லாம் எந்த நோக்கத்துக்காக செய்யணும், நீ தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு பலத்தோடு அன்பு செய்து மற்றவர்களே பிறர்களே உன்னை நேசிக்கிற மாதிரி நேசித்து நீ செய்யணும். அப்படி செய்யாத எல்லா நோக்கங்களும் அக்கிரமும் பாவம் தான். அதில் தான் வாழ்கிறாங்க. தேவனை அன்பு கூறுறதில்லை அவங்க. அவங்க செய்கிற எந்த காரியமும் தேவனுடைய நோக்கத்தை வைத்து செய்கிறதில்லை, மற்ற காரியங்களுக்கு தான் செய்கிறது. ஆகவே இயற்கையாக உலகத்தில் பிறந்தவங்கள்லாம் இப்படித்தான். பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, உலகத்தில் எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்களே, எங்கள் மாமா எவ்வளோ நல்லவர், அருமையானவர், எங்கள் தாத்தா நல்லவர், மனிதாபிமானம் உள்ளவர், ரொம்ப நல்லவருங்க அவர். ஆனால் அவர் சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஆனால் கடவுளை நம்புறதில்ல, பைபிளை படிக்கிறதில்லை, ஆனால் ரொம்ப நல்லவருங்க அவர். அவர் உயிரோடு இருக்கிறாரா, அவரும் பெணம்தான், செத்த பெணம்தான். ஏன், சில பேர் வந்து பெணங்கள் சமுதாயம் நல்லது செய்யலாம், சில பெணங்கள் சிவில் நல்லது செய்யலாம், மனிதாபிமானம் மத நல்லதும் செய்யலாம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, பாவிகள் தங்களுக்கு நல்லது செய்கிற பாவிகளுக்கு அவங்க நல்லது செய்வாங்க. ஆனால் கடவுளுடைய பார்வையில் நல்லதுன்னு எது தெரியுமா, எதை அவர் நல்லதுன்னு நினைக்கிறார் தெரியுமா, அந்த கிரைட்டீரியா படி கடவுளுடைய அன்பினால் உந்தப்பட்டு கடவுளுடைய மகிமைக்காக செய்கிறது மட்டுமே நல்லதாக கருதுகிறார். யோசிச்சு பாருங்கள், கடவுளுடைய அன்பினால் செய்யணும், கடவுள் மேலே இருக்கிற அன்பில் செய்யணும், கடவுளுடைய மகிமை நோக்கத்தில் செய்யணும். அது ஒன்று தான் அவர் பார்வையில் நல்லதுன்னு ஏற்றுக்கொள்ளப்படுறது. இந்த பெணங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியமும் இதை நோக்கமாக அவங்களுக்கு இருக்கவே முடியாது. கடவுளினால் அன்புனாலேயோ கடவுளின் மகிமைக்காகவோ செய்கிறது இல்லை. அவங்க செய்கிறது எல்லாம் அதனால் என்ன பேர் அதுக்கு? அக்கிரமும் பாவங்கள் தான். அவங்க நோக்கம் அதுதான். சுயநல நோக்கத்துக்கு நல்லது செய்யலாம், சமுதாயத்தில் பேர் வரணும், நம்மளை கெட்டதாக நினைக்கக்கூடாது, எல்லோரும் அப்பனா, எல்லோரும் புருஷனா, இவ்வளோலாம் அதுக்கு சமுதாயத்தில் நம்ம பேர் கெட்டுற போய்க்காது, நல்லது செய்யலாம் இல்லைங்களா. சுயநல நோக்கத்துக்கு நல்லது செய்யலாம், சுய திருப்திக்கு நல்லது செய்யலாம். ஏன் சில நேரங்களில் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் வரணும், செஞ்ச பாவத்தை விட ஆண்டவர் நம்ம நல்லதை பார்த்து நம்மளை மன்னிச்சிட போகிறாருன்னு நல்லது செய்யலாம். அது எல்லாமே எதுவுமே கடவுள் பார்வையில் நல்லது அல்ல. அது எல்லாமே அக்கிரமங்காக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மக்களை என்ன சொல்வது? இவங்களுடைய வட்டம் என்னங்க? அவங்க வாழ்க்கையில் ஒரு சிந்தையோ ஒரு செயலோ ஒரு நோக்கமோ ஒரு நல்ல காரியமோ ஆணோ பெண்ணோ தனது முழு ஆயுஸில் இந்த பெண்கள் கடவுளுக்கு பிரியமான ஒரு நல்ல சிந்தனை கூட சிந்திக்கவே முடியாத நிலையில் இருக்கிறாங்க. சிந்திச்சதே இல்லை. இவங்க செய்கிறது எல்லாமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க சிந்தனை பேச்சு நடத்தைக்கு எல்லாம் பேர் என்ன? அக்கிரமும் பாவம் தான். அதில் தான் அந்த சாக்கடையில் தான் அவங்க வாழ்கிறது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். அக்கிரமும் பாவம். அதனால தான் ரோமர் 3 என்ன சொல்லுது? நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு வலியுறுத்துறார். திருப்பி ஒருத்தனும் இல்லைங்க, ஒருத்தனும் இல்லை நன்மை செய்கிறவன் கடவுளுடைய பார்வையில். அப்போ நீதியாக செய்கிற நன்மைகள்லாம் என்னங்க பாஸ்டர்? ஐசாயா 64:6 சொல்கிறாரு, நம்முடைய நாமெல்லாம் அசுத்தர், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கு கந்தை. அழுக்கு கந்தைன்னா என்ன நினச்சிக்கிறீங்க? உங்கள் சாமான் இது வீட்டில் சமையலில் துடைக்கிற அழுக்கு துணின்னு நினச்சிக்கிறீங்களா? அந்த எழுதுகிற கமெண்டேட்டர்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு அழுக்கு கந்தை போட்டாங்க. இங்கிலீஷில் ஆக்சுவலாக சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா நாத்தம் பிடிச்ச மென்ஸ்ட்ரல் கிளாத். அதுதான் கடவுளுக்கு அருவறுக்கக்கூடியது. நம்முடைய நல்ல கிரியைகள்லாம் அவ்வளோ அருவறுப்பானது. பாஸ்டர் புறமதஸ்தருங்க அப்படி இருக்கலாம். நம்ம கிறிஸ்தவ மதத்திலேயே நான் பிறந்தனே, சின்ன வயசுலேருந்தே நான் அவங்கள மாதிரி இல்லை. சின்ன வயசுலேருந்தே என்னை சர்ச்சுக்கு கூட்டு போய் குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்து என்னை சபையில் படிக்க வச்சுருக்கிறாங்க, பைபிளை படிக்க வச்சுருக்காங்க, காணிக்கை கொடுத்து சின்ன வயசுலேருந்தே ஒழுங்காக நான் வாழ்ந்து, நான் யாரையும் திருடலை, யாரையும் விபச்சாரம் செய்யலை, ஒழுங்காக நான் வாழ்ந்துருக்கிறேனே, அதுக்கு என்ன பேர்? ஆமாம், அதுக்கு அழுக்கு கந்தை சொல்ல முடியாது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு என்ன தெரியுமா இன்னொரு பேர்? மனுஷ சாணியது. பவுல் சொல்கிறார், நான் சொல்லலை. ஃபிலிப்பியர் 3:5-8 நாள் விருத்த சேதம் செய்யப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தான் பெஞ்சமின் கோத்திரத்திலேருந்து வந்து எபிரேயனுக்கு எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி என்னவா? குற்றம் சாட்டப்படாதவன். உன்னால் யோசிக்க முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் அப்படி பவுல் மாதிரி? அவர் சொல்கிறது யோசிச்சு பாருங்கள், வெறும் 10 கற்பனையை சொல்லலை. அம்மா, நம்ம தலையே சுத்துற லேவியராகமோ எல்லா சடங்குகளையும் கடைப்பிடித்து தியோக்ரட்டிக் தேவன் ஆளுகிற தேசத்தில் நல்ல குடிமகனாக கடைப்பிடித்து 10 கற்பனையை ஒரு நாளும் ஓய்வு நாளும் உடைக்காமல் யாரையும் திருடாமல் பொய் சொல்லாமல் வாழ்க்கையில் அவர் வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒருத்தனும் சொல்ல முடியாது இவர் கற்பனையை உடைச்சிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு? அவங்க தேசத்திலேயே உயர்ந்தவனாக இருந்தாரா இவர்? இவரை மாதிரி யாருமே இல்லையா இப்போ கற்பனையை கடைப்பிடிக்கிறவர். ஒழுக்கம்னா ஒழுக்கம் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கார் பழைய ஏற்பாடு. சபைக்கு போகாமல் இருந்ததே இல்லை. ஆனால் அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் சாணியா, சாணி. ஏங்க பவுலுக்கு அப்படி தோந்து, உங்களுக்கு ஏங்க அப்படி தோண மாட்டேந்து? ஏன்னா இயற்கையாக ஆண்டவர் அவர் கண்ணை திறந்து இந்த பாதாள குழியில் பவுல் தன்னை பார்த்ததுனால இயற்கையில் நான் எப்படி இருந்தேன், எவ்வளோதான் வெளிஜோடனை பண்ணியிருந்தாலும் என் இருதய கேடும் அசிங்கமும் அவர் பார்த்தாரே. எனக்கு பொருளாசை இல்லாமல் இருக்கலையே, அதுதான் அவர் பார்த்தாரு. எவ்வளோதான் நான் வெளியில் ஒழுங்காக இருந்தாலும் நான் செய்ததெல்லாம் சிந்தித்ததெல்லாம் அக்கிரமோ பாவங்கள் தான். ஏன்னா எதுவுமே தேவனுடைய அன்பினாலேயும் அவருடைய மகிமைக்காக செஞ்சது இல்லை. நான் காண்டி கடவுளுடைய பொதுவான கிருபையில் ஒரு ஒழுங்கான வீட்டில் பிறக்காமல் இருந்தேன்னா, ஒரு யூதன் வீட்டில் பிறக்காமல் வேற எங்கேயாவது பிறந்திருந்தேன்னா மோசமான வேசித்தனமோ ஆயக்காரணமாக தான் நான் இருந்திருப்பேன். அது என்னது இல்லை, அங்கே ஒழுங்காக அடித்து கிடிச்சு ஒழுங்காக படித்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதனால தான் ஒழுங்காக இருக்கிறது தவிர, எனக்கும் ரோட்டில் குடிச்சிருக்கிற ஆயக்காரனு வேசித்து கல்லனுக்கும் அவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இயற்கையாக நாங்கள்லாம் ஒன்று தான், நாங்கள்லாம் செத்தவங்க தான். அவன் அந்த வழியில் பணமாக நடக்கிறான், நான் சபைக்கு போயிட்டு பணமாக நடக்கிறேன், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. என்னுடைய நீதி எல்லாம் குப்பை சாணின்றாரே. அதனால தான் பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது, பாவிகளையே பிரதான பாவி நான். ஏன் ஆண்டவர் அவர் கண்ணை திறந்திருக்கார் பார்க்குறதுக்கு. நம்மலாம் காலறது, அப்போ தான் ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அவருக்கு புரியுது. நம்மலாம் காலறதுக்கு, நான்லாம் அப்படி மோசம் இல்லைங்க, அவ்வளோ இது இல்லைங்கன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அதுதான் கண்ணே திறக்க மாட்டேங்குது நமக்கு. முதல் ஸ்டெப்பு ஆண்டவருடைய கிருபை புரிஞ்சுக்கணும்னா, முதல் ஸ்டெப்பு நம்ம ரட்சிக்கப்படணும்னா, வெளிப்பிரகாரமாக எவ்வளோ தான் நம்ம ஒழுங்காக இருந்தாலும் டீசெண்டாக இருந்தாலும் நம்மளுடைய ஒழுங்கெல்லாம் சாணி தான். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, வெறும் அக்கிரமமும் பாவம். அதை விட்டால் வேறு ஒன்றும் செய்யலை நம்ம. கடவுள் நமக்கு உள்ள ஆவியிலேருந்து உயிர் கொடுக்குற வரைக்கும் நம்மனால் ஒரு சிந்தை கூட ஒழுங்காக ஆண்டவருக்கு பிரியமாக சிந்திக்கவே முடியாது. சிந்தனை எல்லாம் அக்கிரமந்தான், தொடர்ந்து அக்கிரமந்தான். மறுபடியும் பிறக்கிற வரைக்கும் நம்ம செய்கிற எல்லா மத காரியங்களும் அவருக்கு அருவெறுப்பான காரியம். ஆகவே அதெல்லாம் அவன் நிறுத்திடலாமா? பாருங்கள், நம்முடைய விசுவாச அறிக்கையை நம்ம கோட் பண்ணாமல் இருக்க முடியாது. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா போட்டிருக்கு, தமிழில் நான் நோட் பண்ணல, நீங்கள் எடுத்திருந்தால் எடுங்க. இது நற்கிரியைகள் 16வது சாப்டரு 7வது பேராகிராஃபை வாசிங்களா.
கடவுளால் கட்டளையிடப்பட்ட கிரியைகள் அவற்றை செய்தவர்களுக்கும் ஏனையோருக்கும் உயர்ந்த பயன்களை அளிப்பவையாக இருந்த போதும், மறுபிறப்பு அடையாத மனிதர்கள் அவற்றை செய்யும் போது அவை பாவமானவைகளாகவே காணப்படுகின்றன.
பாருங்களேன், கிரியைகள் மறுபடியும் அதாவது கிரியைகள், அவங்க செய்யற கிரியைகள் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், ஆனா அந்த கிரியைகள் கடவுளுடைய பார்வையில் என்னவா, பாவமாகவே தோன்றுகிறது. அவருக்கு பாவமாக தான் தெரிது. தொடர்ந்து படிங்க.
இதற்கு காரணங்களாக கீழ் வருவனவற்றை கூறலாம். இந்த கிரியைகள் விசுவாசத்தினால் சுத்திகரிக்கப்படாத இருதயத்திலிருந்து உருவானவை. அதோடு அவை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விதத்தில் அமைந்திருக்கவில்லை. அவை கடவுளின் மகிமையை இறுதியான இலக்காக கொண்டும் அமையவில்லை.
பாருங்களேன், இந்த கிரியைகள் ஏன் பாவமாக பார்க்கிறாரு? விசுவாசத்தினால சுத்திகரிக்காத பட இதையும், அது செய்கிற முறை ஆண்டவருக்கு பிரியமான விதம் இல்லை, அது தேவனுடைய மகிமை இலக்காக நோக்கமாக கொண்டு செய்வதல்ல. அதனால அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் இந்த பெணங்கள், அது பாவம் தான், அக்கிரமம் தான். அது படிங்க.
எனவே அவை கடவுளை திருப்திப்படுத்தவோ அல்லது கிருபையை அடையும்படி ஒருவரை தயார் செய்யவோ இயலாதவை. இருப்பினும் அவற்றை செய்வதை விட செய்யாமல் இருப்பது மிகவும் மிக பாவமானதும் கடவுளால் வெறுக்கப்படுவதும் ஆகும்.
என்ன சொல்றது நம்ம? ஓகே, நான் செய்யற நல்லதெல்லாம் கெட்டதுதான் கடவுளுடைய பார்வையில்னா, அப்போ நான் விடுங்க, நான் கெட்டதே செய்யறேன்னா, அந்த விசுவாச அறிக்கை சொல்லு தெரியுமா, இன்னும் கடவுளுக்கு அருவெறுப்பும் கோபத்தையும் தண்டனையும் வாங்கத்தான் போறேன். யோசிச்சு பாருங்கள், மறுபடியும் பிறக்காதவர்களுடைய நிலைமையை பார்த்து நம்மலாம் தலையை பிச்சுக்கணுங்க. இங்கே உட்காந்துருந்தா பைத்தியம்தான் பிடிக்கணும். இந்த செத்தவங்களை பார்த்தா அவங்க செய்கிற நல்லதெல்லாம், சிறந்த நல்லதெல்லாம் பாவமாக பரலோகத்தின் பார்வையில் இல்லை. அதை செய்ய நான் மோசமாக செய்கிறேன்னா அது இன்னமும் பெரிய பாவமா, இன்னமும் அதுக்கு தண்டனை நரகம் வருமா? என்ன இதோட நிலைமை இருக்க முடியுமா? இதுதாங்க செத்த பெணங்கள். அவங்க அக்கிரமங்கள்லையும் பாவங்கள் தான் அவங்க வாழ்க்கை. எவ்வளோ நல்லது செஞ்சு நல்லா இருந்தாலும் அந்த எல்லை கோட்டை அவங்க தாண்டறதில்ல, அந்த சாக்கடைக்கு வெளியே அவங்க வர்றதில்ல. அவங்க செய்கிறது எல்லாமே ஆயுசெல்லாம் அக்கிரமும் பாவங்களாகத்தான் பரலோகத்தில் பார்க்கப்படுகிறது. இதுதான் மறுபடியும் பிறக்காதவர்களுடைய நிலைமை. ஓகே, ரெண்டு காரியம் பார்த்தோம். என்னங்க? மரித்தவர்களுடைய செயல்பாடுகள், அவங்க அந்த செயல்பாடுகளுடைய வட்டத்தை பார்க்குறோம். இந்த செயல்களை ஈர்க்கிற வல்லமை சக்தியை பார்ப்போமா? எதுங்க இப்படி செய்ய வைக்குது? என்ன ஈர்ப்பில் இவங்க இப்படி செய்கிறாங்க? ஈர்ப்புனா புல்லிங் கரண்ட்டுன்னுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி படங்கள்லாம் பார்க்கலாம் யூடியூப்லலாம். போய் கால் வரைக்கும் தான் தண்ணி இருக்கும், ஆறில் போய் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நாங்கள் எங்கேயோ டேம் திறந்து விட்டதுனால பெரிய தண்ணி அடிச்சுட்டு வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடும் இல்லைங்களா? உயிரோடு இருக்கிறவங்களையும் இழுத்துட்டு போயிடும். அப்படி இழுத்துட்டு போகும்போது அதுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது, அடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். உயிரோடு இருந்தாலும் அப்படி எப்படி துள்ளி ஏதாவது பண்ணலான்னா பவருக்கு நிற்கவே முடியாது. ஆனால் செத்துருந்தா என்ன ஆகும்? உயிரோடு இருந்தாலும் துடிக்கலாம், செத்துருந்தா அப்படியே போக வேண்டியது தான். அதான் உயிரோடு இருக்கிற மீனுக்கு என்ன அடையாளம்? எதிர்நீச்சல் போடும். செத்த மீன் நீரோட்டத்தோடு தான் போகும். அதே மாதிரி இந்த செத்த பிணங்கள் வந்து நீ எந்த நீரோட்டத்தோடு ஒட்டி போதான். அவர் என்ன சொல்கிறாரு? இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி ஆகவும், த கோட்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகம் போகிற ஈர்ப்புக்கு ஏற்றபடி போயிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி எதிர்நீச்சல் அடிக்கவே முடியாது. ஏன்னா செத்த மீனுக்கு எப்படி அடிக்க முடியும்? இந்த உலக ஏற்ற வழக்கத்தின்படி, இந்த உலக ஏற்ற இந்த ஈர்ப்பு, இந்த தண்ணி ஓற்ற ஈர்ப்பு எங்கே கொண்டு போகுது? நேராக அக்னி கடலுக்கு போகுது இந்த தண்ணி. ஆனால் அதன்படி தான் அவங்க போவாங்க. அவங்க என்ன டைரக்ஷனில் போகிறது? இந்த டெட் பாடிஸ் அப்படி தான் போவாங்க. அவங்களால எதிர்க்கவே முடியாது. மந்திரிச்சு விட்ட ஜாம்பீஸ் மாதிரி, வசியப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்கள் மாதிரி நடந்து எந்திரிச்சு போகிற டைரக்ஷனெல்லாம் என்ன? சில பேருக்கு பொருளாசை, பொருளாசை ஈர்ப்பு, அதாவது சாதிக்கணும், ஏதாவது அடையணும், கடவுளை பற்றி எந்த அக்கறை, கடவுளுக்கு பிரியமா, கடவுளுக்கு பிடிக்குமா, கடவுளுடைய சித்தமான்ற எண்ணமே இல்லை. சாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், கெரியரு, ஜாபு, ப்ரொமோஷனு நிறையா சம்பாதிக்கணும், ஆத்தும கவலை இல்லை. அது சில பேருக்கு. சில பேருக்கு ஈர்ப்பு என்ன? கேஜெட்ஸ், புதுசாக கேஜெட்ஸு, துணிங்க, காரு, சமுதாய ப்ரெஷர்ஸு. அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு அது வீடு இருக்குது, அவங்களுக்கு அந்த கார் இருக்குது, இந்த கார் இருக்குது, அது நமக்கு இல்லை. அதனால் நம்ம வருமானத்துக்கு மிஞ்சி நம்மளும் வாங்குவோம், கடத்தில் போவோம், நைட்டெல்லாம் தூங்காமல் நிம்மதியாக இழப்போம். ஈர்ப்பு இழுக்குது, முடியல, அப்படியே இழுக்குது. சில பேருக்கு டிவி இழுக்குது, அந்த காலத்தில் இழுக்கும் நம்மளுக்கெல்லாம், அப்படியே ஈர்ப்பு. இப்போ என்ன இழுக்குது? மொபைல் இழுக்குதுங்க, ஈர்ப்பு இழுக்குது, ப்ரெஷர். சில பேருக்கு குடும்பம் பெரிய ஈர்ப்பு இல்லைங்களா? சில இது வந்து ஒரு குடும்பத்தை கவனிக்கணும் தான் ஆண்டவரை சேவை செய்கிறதுக்கு. இன்னும் ஆப்போசிட் எப்படி? குடும்பத்தை கவனிக்கிறான்ற சாக்கில் ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல, அது ஒரு ஈர்ப்பு. அது ஒரு சாக்காக வச்சுக்கிறது, குடும்பத்தை கவனிக்கிற, குடும்பத்தை கவனிக்கிறார். இயேசு என்ன சொன்னார்? நீ அவர் சீஷன், தன் மனைவியோ பகலியோ புருஷனையோ வந்து வெறுக்காவிட்டால் என் சீஷனாக இருக்க முடியாதுனால அதுக்கு பதிலே கிடையாது. நான் குடும்பத்தை கவனிக்கணும் இல்லையா, அதனால் ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யல. அது குடும்ப ஈர்ப்பு. பெண் கொண்டு பிள்ளைய பெற்றுக்கிட்டோம், பிள்ளைய வளர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், இதுவே வாழ்க்கை ஈர்ப்பு. இதுலையே போயிட்டு இருக்குது ஈர்ப்பு. உலக வழக்கத்தின்படி, உலகம் சொல்லுகிறதின்படி போயிட்டே இருக்கிறது ஈர்ப்பு. கவர்ச்சி, மொபைல் ஃபோன் கவர்ச்சி, ஸ்க்ரீன் அடிக்ஷன், தொடர்ந்து முடிவில்லாத ரீல்ஸ் வருது. ஒன்றுக்கு 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 விட முடியுதா? மந்திரிச்சு விட்ட மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்களேன். ஏன் எனக்கும் டைம் கிடைச்சா உட்காந்துக்கிட்டு தான் இருக்கலாம்னு தோணும். எவ்வளோ இருக்குதுங்க, அப்படியே போகிறது. சில பேருக்கு ட்ராவல் அதே மாதிரி, நம்ம மனசாட்சி மந்தமாகுதே, இவ்வளோ நேரத்தை வீணடிக்கிறோமே, நமக்கு இருக்கிறதே ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம்தாங்குது, வேலை இருக்குது, அது இருக்கணும், அதெல்லாம் செய்யணும் தான் போகணும். ஆனால் ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு, ஆண்டவரோடு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு, ஒரு வேதத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம், அந்த நேரத்தையும் எடுத்து ஈர்ப்பு, உலகத்தின் வழக்கத்தின்படி ஈர்ப்பு போயிட்டே இருக்குது. சில பேருக்கு பொலிட்டிக்ஸு, சில பேருக்கு சினிமா, சில பேருக்கு சாப்பாடு, சில பேருக்கு ஸ்போர்ட்ஸு, புது ட்ரெண்ட்ஸு, புது சினிமாக்கள். முற்றிலுமாக இந்த தண்ணி ஓட்டம் நம்மளை எங்கே இழுத்துட்டு போகுதுன்னு கூட தெரியாமல் செத்த பிணங்களாக, செத்த மீன்களாக ஓடிக்கிட்டே இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையின் ஸ்டாண்டர்ட் எல்லாம் என்ன? அவங்க முடிவு பண்ணுறது என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி அக்கறையே இல்லை. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, சொந்தக்காரர் என்ன சொல்கிறாங்க, ஊரில் என்ன சொல்கிறாங்க, கொலீக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதை பொறுத்து தான் அவங்களுடைய ஸ்டாண்டர்டே முடிவு பண்ணுறது. ஆண்டவரை பற்றி யோசிக்கிறதே இல்லை, அந்த ஈர்ப்பில் போயிட்டே இருக்கிறது. ஒன்லி வேர்ல்ட்லி, வெறும் காலையிலேருந்து எந்திரிச்சு ஒரு சிந்தனை, ஆரம்ப சிந்தனையிலேருந்து வாயை திறந்தா பேசுகிற பேச்சிலேருந்து, அதுக்கப்புறம் செய்கிற செயல்லேருந்து, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன? வெறும் உலகம்தான். அதை விட்டு வேற கிடையவே கிடையாது. அதுலேயே ஈர்க்கப்பட்டு போகிறாங்க. எதிர்நீச்சலே போட முடியாமல், அது மறுக்க முடியாத ஒரு ஆதாரம் என்ன? அது ஒரு செத்த மீன், அது ஒரு பெணம், பெணம் தான் அப்படி போகும். உயிரோடு இருந்தால் எதிர்நீச்சல் போட பார்க்க ஏதாவது பண்ண, உயிரே இல்லைனா அப்படியே அந்த நீரோட்டத்தோடு போகும். த கோர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், வெறும் உலகம். என்னங்க தப்பு பாஸ்டர் அப்படிலாம் போகிறது, எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க, என்ன தப்புனா, பவுல் அடுத்த வசனத்தில் சொல்ல போகிறாரு, இதெல்லாம் இப்படி ஈர்க்கப்பட்டு போகிற ஒரே அடையாளம் என்ன தெரியுமா, இவர்கள் சாத்தானால் இப்படி ஈர்க்கப்பட்டு போகிறாங்க. சாத்தான் ஈர்ப்பு எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்படியே வந்து தலை மேலே நைட்டில் வந்து உட்காருவானா, எங்கள் வீட்டில் கது திறந்த மாதிரி வருவானா, அதெல்லாம் வருது இல்லாமல் இந்த நமக்கு தெரிகிற உலக ஈர்ப்பில் தான் இழுத்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் இதனுடைய எல்லாம் எங்கே போக போகுது, இது கடைசி இப்படி இழுத்து இழுத்து என்ன பண்ண போகிறான், உங்களை தூக்கிட்டு போய் அவனுடைய அக்னி கடலில் ரெண்டாவது மரணத்தில் தள்ளப்போகிறான். அதுதான் உலக ஈர்ப்பு, அங்கே தான் போகுது. அது அடுத்த வசனத்தில் சொல்கிறார், அவர் உதவியற்ற விதத்தில் அங்கே போக போகிறீங்க நீங்கள் இந்த ஈர்ப்பில். பட் ஆனால் இந்த ஒரிஜினல் வேர்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் த வேர்ல்டுன்னு வருது, உலகத்தின் இந்த உலகத்தின் காலம் அப்படின்னா. பைபிளில் ரெண்டு காலத்தை பற்றி பேசுது, இப்போ இருக்கிற காலம், வரப்போகிற காலம். ஓகே, எபேசியர் 1:21 நம்ம பார்த்தோம், அவரை எல்லா வல்லமைக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லா நாமத்துக்கும் இம்மையில் மாத்திரம் இல்லை மறுமையிலையும். நாட் ஓன்லி இன் திஸ் ஏஜ் பட் த கம்மிங் ஏஜ்னு வருது. ரெண்டு ஏஜ், இந்த ஏஜ்னு இருக்குது. இந்த ஏஜ் என்னங்க, இந்த ஏஜுக்கு என்ன தெரியுமா பேர், வேதத்தில் சொல்லுது இந்த ஏஜ் வந்து ஒரு தீமையான ஏஜ், தேவனுக்கு கம்ப்ளீட்டாக விரோதமாக இருக்கிற பிசாசினால் கட்டுப்படுத்துகிற உலக ஏஜ் இது. எல்லா விதமான சீர்கேடு, மனித சீர்கேடு வெளிப்படுகிற ஒரு ஏஜ், ஈவில் ஏஜ்னு பைபிளில் பேர் போட்டிருக்கு. இந்த ஏஜை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே மறுக்க முடியாமல் தடுக்க முடியாமல் அக்னி கடலில் தான் போய் உழுவ போகிறாங்க. பெரிய ஃபால்ஸில் உழுவுற மாதிரி தண்ணி சில மேலே இழுத்துட்டு போய் ஃபால்ஸில் உழுவ வைக்கும் மேலேருந்து. இதெல்லாம் எங்கே போகுது, இந்த ஈர்ப்பு அக்னி கடலுக்கு தான் போகுது. இந்த ஈர்ப்பு இதில் போகிறவங்கெல்லாம் அங்கே தான் போக போகிறாங்க. அதனால தான் 1 John 5:19 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், முழு உலகமும் பிசாசின் கையில் இருக்கிறது இல்லைங்களா. 2 Corinthians 4:4 போட்டிருக்கு, சுவிசேஷம் சில பேருக்கு குருடாக இருக்குதான், தெரியவே மாட்டேன்தான், எவ்வளோ படித்தாலும் புரிய மாட்டேன்தான். ஏன் புரிய மாட்டேன்து, இப்பிரபஞ்சத்தின் பிரபு, இந்த ஏஜ், த காட் ஆஃப் திஸ் ஏஜ், இந்த பிரபஞ்சத்தின் பூபு அவங்கள என்ன பண்ணியிருக்கானா, சுவிசேஷத்தின் மகிமையை காணாதபடிக்கு அவங்கள குருடாக்கி இருக்கிறானா. எதை வச்சு குருடாக்குறான், மொபைல் ஃபோனை வச்சு, டிவியை வச்சு, உலக இன்பங்களை வச்சு, கவர்ச்சியை வச்சு, அந்த ஈர்ப்பை வச்சுக்கிட்டு சுவிசேஷத்தை பார்த்து ரட்சிக்கப்பட முடியாமல் அவங்க அழிஞ்சு போகணும்னு பண்ணுறாங்க. பிசாசு இதை தான் வச்சு பண்ணுறாங்க. இப்பிரபஞ்சத்தின் பிரபு, த காட் ஆஃப் திஸ் ஏஜ் ஹஸ் பிளைண்டட் தம், அவங்கள குருடாக்கி இருக்கிறான். ஏன், சுவிசேஷமே தெரியாமல் அவங்க அழிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த ஈர்ப்பை வச்சு தான் பண்ணுறான். அதனால்தான் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, இப்பிரபஞ்சத்தில் இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து உங்களை ரட்சித்து கொள்ளுங்க. ஓடுது ஆறு, ஓடுது, ஓடிடாத அந்த ஆறோடு நரகத்துக்கு போகுது, அது இதுலேருந்து காப்பாற்றி வெளியே வந்துடு, ஆறுலேருந்து வெளியே வா. ஆகவே 2 Timothy 4:8 பவுல் சொல்கிறாரு, தேமா இ பிரபஞ்சத்தை நேசித்து அதோடு போய்விட்டான், அதில் மனசு வச்சு ஓடி போயிட்டான். கலாத்தியர் 1:4 நமக்கு சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது எதுக்கான், இந்த தீமையான பிரபஞ்சத்தில் நம்மளை ரட்சிப்பதற்காக. இதாங்க இது பிசாசின் ஏஜுங்க. அதனால தான் பவுல் 12 Romans 12 என்ன சொல்கிறாரு, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த, அதுக்கு ஏற்றபடி, அது போகிற உங்களை இழுக்கிற இருப்புக்கு படி போகாதீங்க, அதன்படி உங்கள் மனதை இது பண்ணாதீங்க, விடாதீங்க. இருக்கு மனது புதிதாகிறதுனாலேயே இது என்ன ஆகும்னா, ரெவலேஷனில் நமக்கு அழகாக காட்டப்படுது, இந்த ஈர்ப்பு இப்படியே போயிட்டு இருக்கும்போது வழியில் போயிட்டே உலகம் உலகம் உலகம், இன்ஸ்டாகிராமு டிவி டிவின்னு போயிட்டே ஈர்ப்பு உலகத்தே போகும்போது சடனாக என்ன பண்ணுறான்னா, நமக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் நமக்கு முத்திரையை போட்டுடுறாங்க. பிசாசு நெத்தியில் முத்திரை, கையில் முத்திரை, சிந்திக்கிறதெல்லாம் உலகம் ஒன்லி வேர்ல்டு, கையில் செய்கிறதெல்லாம் ஒன்லி வேர்ல்டுக்காகத்தான், தேவராஜ்யத்துக்காக ஒன்றுமே அவனால் சிந்திக்க முடியாது, செய்யவும் முடியாது. பிசாசு முத்திரை வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போன பிறகு அந்த பாபிலோன் மது வேற கொடுக்குதான். நம்மெல்லாம் ரெவலேஷனில் படித்தது ஞாபகம் இருக்கா, அப்படியே மயக்கம், இன்னும் கொஞ்சம் மயக்கம் தெளியக்கூடாது, சாகிற வரைக்கும் மயக்கத்துலேயே இருநீ அப்படின்னு அந்த மது கொடுக்குதான். அப்படியே ஐஸ்வர்ய மயக்கம், அதெல்லாம் மயக்கம் கொடுத்து அப்படியே கொண்டு போய் கடைசியில் இந்த முத்திரை வாங்கினவங்க மது குடித்தவங்களாம் எங்கே போய் இறங்குறாங்க, அக்கினி கடலில் இறங்குறாங்க. அப்படிதாங்க போகுது. அதனால தான் பவுல் சொல்கிறார், புரியுதுங்களா, இவன் இந்த கோர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இது தீமையான உலகம். திருப்பியும் நம்ம ஆனாலும் இது கிறிஸ்துவுடைய பாதத்து கீழே தான் இருக்குது, ஆனால் தன் மக்களுக்காக அதை கட்டுப்படுத்துகிறார். ஆனால் செத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, செத்தவர்களுடைய அடையாளம் என்ன, செத்த மீன் மாதிரி உலகம் போகிற போக்குக்கே போயிட்டே இருக்கிறாங்க. நான் எந்திரிச்சம்மா, காலைல எந்திரிச்சம்மா, போனம்மா, வேலைக்கு வந்தம்மா, சாப்பிட்டம்மா, பெண் கொடுத்தம்மா, வளர்ந்தம்மா, இதே தான். இந்த உலகம் விட்டு வேறு சிந்தனையே கிடையாது. அது அது மறுக்க முடியாத அடையாளம், நீ செத்து இருக்கிற. அப்படி செத்தவங்க தான் அப்படி போவாங்க. 24 மணி நேரமும் ஃபீலிங்ஸு, சிந்தனை, வார்த்தை, வாயை திறந்தால் உலகம் உலகம் உலகம், இப்படி தான். ஆகவே இந்த மூணு காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். என்னங்க பார்த்துருக்குறோம்? மரித்தவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்துருக்குறோம், அவங்க செயல்படுகிற வட்டத்தை பார்த்தோம். என்ன அந்த வட்டம்? அக்கிரமும் பாவத்தை மிஞ்சி அவங்க ஒன்றுமே செய்கிறது கிடையாது. செய்கிறதெல்லாம் அக்கிரமும் பாவம்தான் அவங்க வாழ்க்கையெல்லாம், அவங்க மறுபடியும் பிறக்கிற வரைக்கும். மூணாவதாக அவங்கள ஈர்க்கிற இந்த செயல்பாடுக்கு அவங்கள ஈர்க்கிற ஈர்ப்பு சக்தி என்ன? இந்த உலகத்தின் போக்கு, இந்த உலகத்தின் வழிகள். அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, இவங்க போகிறது, இது போகிறது, அது போகிறது, டிவியில் வர்றது, இதே தான் அவங்களுக்கு. அதுக்கு எதிர்நீச்சல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்தில் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா பண்ணவே முடியாது ஒன்றும். அதுபடி தான் போகணும். அவங்க எதிர்த்து நிற்கவே முடியாது அவங்களால. ஏன் அப்படி கரண்ட் இழுக்குது அவங்கள? அப்படி தான். அது ஏன் அந்த கரண்ட் எங்கே போவோம்? கடைசியில் சோகமாக பவுல் சொல்கிறாரு, சபையிலையும் அப்படி இருக்கிறாங்கன்றார். அது அவருக்கு அழுவாக வருதான். பிலிப்பியர் நம்ம படித்தோம், பிலிப்பியர் 18 இதை நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஏன்? அநேகர் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க வாழ்றதில்ல. அவர்கள் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பகஞ்சராக இருக்கிறார்கள். அவர்களுடைய வயிறு, அவர்களுடைய தேவன் அவர்களுடைய வயிறு. அவர்கள் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து சொல்கிறார், அவர்களுடைய முடிவு என்ன? பரலோகமா? அழிவு, அழிவு. பூமி கடுத்தவைகளே சிந்திக்கிறவர்களுடைய முடிவு அழிவு. அதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். இது இழுத்துட்டு எங்கே உங்களை போகுது தெரியுமா? அக்னி கடலுக்கு தான் இந்த ஃபால்ஸ் ஆறு போகுது. உங்களுக்கு தெரியாமல் அப்படியே போயிட்டுருக்கிறீங்க. செத்த மீன் அப்படியே இதில் உட்காந்து போகிறோம், ஸ்விம்மிங் பூலில் போகிறோம், எவனுக்கு போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது இழுத்துட்டு போய் உங்களை நரகத்தில் தான் விட போகுது. பூமி கடுத்தவைகளே சிந்திக்கிறவர்களுடைய முடிவு அழிவு, அழிவு. ஓகே, சரி, சில பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்லி வேர்ல்டின்னு இன்னொரு படியை பார்த்தோம். நீங்களும் நானும் இப்படி தாங்க இருந்தோம், இப்படி தான் இருந்தோம். இதில் நம்ம என்ன பாடம் படிச்சுக்கிறோம்? முதல் சில பாடங்களை வேகமாக சொல்கிறேன். முதல் பாடம் வந்து, இந்த உலகமோ, இந்த உலகத்தினுடைய கொள்கைகளோ, இந்த உலகத்தினுடைய சிந்தனைகளோ நியூட்ரல் இல்லை. நியூட்ரல்னா தமிழில் என்ன வார்த்தை சொல்லலாம்? நமக்கு ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகமும் ஆவிக்கூறிய விதத்தில் நியூட்ரல் இல்லை. ஏன்னா இது மறுஜன்மம் அடையாத செத்த பிணங்கள்னால. இன்னும் அடுத்த வசனம் பார்க்க போகிறோம். பிசாசால் ஏக்கப்படுகிற உலகம் இது. இதனோட கொள்கைகள், இதனோட குறிக்கோள், இதனோட சிந்தனைகள், இதனோட ஐடியாஸு, அரசியல் தத்துவங்கள், அரசியல் செயல்கள், ஒழுக்கம், இது எல்லாமே அக்கிரமும் பாவங்களை தான் செய்ய வைக்கும். அதை விட்டுட்டு வேறு இல்லை. அதில் தான் நம்மளுக்கு வாழை கற்றுக் கொடுக்கும். அதில் எப்படி அந்த சாக்கடையில் நல்லா நீச்சல் அடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கும். வேறு ஒன்றும் இதனால் செய்ய முடியாது. இதுக்கு மிஞ்சி அதனால் செய்யவே முடியாது. இதெல்லாம் உலக ஸ்டாண்டர்டில் நம்மளை உலக நரகத்துக்கு, அக்கினி கடலுக்கு போகிற அந்த ஆறில் நம்மளை இழுக்கிறதுக்கு தான் இது உதவும். அதில் தள்ளி விடுறதுக்கு தான் நம்மளை உதவும். இதில் இருக்கிற பெஸ்ட்டு கூட, சிறந்தது கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் ஞானமாக இருக்கட்டும், எவ்வளோ தான் அறிவாக புத்தியாக சொல்லட்டும், இதெல்லாம் கல்றையிலேருந்து வருது. கல்றையிலேருந்து வருகிற நாத்தம் இது நமக்கு ஜீவனை கொடுக்கவே முடியாது. உலகத்தை நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? எவ்வளோதான் அருமையான மனிதாபிமானம், மத ரீதியான உயர்ந்த சிந்தனைகளையும் எடுத்து பாருங்களேன், சபையெல்லாம் எடுத்து பாருங்கள். எதுக்காக சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், எதுக்காக எல்லா ஊருக்கு போகணும், எல்லாருக்கும் எதுக்கு? மனிதனுடைய நன்மைக்காக. அதான் ஐயோ பாவமாக இருக்கிறாங்களே, ஐயோ இவங்களுக்கு இது பண்ணணுமே, மனிதனுடைய நன்மைக்காக. அதுவா உயிர், அதுவா மைய நோக்கம்? எல்லாமே செய்வது எதற்காக செய்யணும்? தேவனுடைய மகிமைக்காக. சபைகள்லையும் பாருங்கள், அவங்க உயர்ந்த சிந்தனை நினைக்கிறது என்னங்க? மனிதனுடைய நன்மை. அது பெணங்க கூட செய்யும். அதுதான் பெணங்களுடைய அடையாளம். அது சிறந்த பெணங்களுடைய சிறந்த எண்ணமே அதுதான். ஆனால் உயிர்னு வந்துருச்சுன்னா அதனோட நோக்கம் என்ன தான் இருக்கும்? கடவுளுடைய மகிமை மட்டும்தான். அதோட பக்க விளைவாக மனுஷனுக்கு நல்லது வரட்டும், ஓகே? ஆனால் மைய நோக்கம் கடவுளுடைய மகிமை. அது செய்கிறது தான் நற்கிரியை. அது செய்யறது, அது செய்யாத எந்த கிரியமும் அக்கிரமும் பாவம் தான். நல்லதாக இருக்கட்டும், அதுக்கு பேர் அக்கிரமும் பாவம் தான். நியூட்ரலே, இந்த உலகம் நியூட்ரல் இல்லைங்க. இட் இஸ் பாசிட்டிவ்லி அக்ரெசிவ்லி ஆன்டி காட். கடவுளுக்கு நேர் ஆன்டி இந்தியன் சொல்கிற மாதிரி இந்த உலகம் ஆன்டி காட், தீமையான உலகம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த உலகத்தின்படி உங்கள் சிந்தனை போக்க போக விடாதீங்க, அது உங்களை வளைக்க பார்க்குது, அதை இழுக்க பார்க்குது, விடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், விடாமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணும்? காலைல ஒருத்தர் கேட்டாங்க, என்னங்க பண்ணணும்னு. பவுலே சொல்கிறாரு என்ன பண்ணணும், இவ்வுலகத்தின் பிரபஞ்சத்தின் உலகத்தின்படி ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனது வசனத்தினால் புதிதாகிறதுனாலேயே மறுரூபமாக. ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த உலகம் ஒன்று சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறார், வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறார். ஆண்டு அது அளவுக்கு வேதம் படித்தா தானே, அதளவுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணால் தானே உங்களுக்கு அறிவு இருக்கும். உலகமேனு போயிட்டுருக்கீங்க, அத்தை சொல்கிறது, அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, டிவியில் சொல்கிறது, இதே தான் உங்களுக்கு. இதுலேயே இழுக்கப்படுறீங்க, இல்லாதபடி நான் போகக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னு அது மறுரூபமாகணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு மறுரூபமான தான் பொழைக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் இது நம்மளை பிடிச்சிக்கிச்சின்னா எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். நம்ம யூடியூப்பில் என்ன பார்க்குறோம், எண்ட்லெஸ் ரீல்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, எந்த டிவி பார்க்கணும், எந்த சினிமா பார்க்கணும், அதை பற்றியெல்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம். மந்தமாக அது சொல்கிறது எல்லாத்தையும், அது கொடுக்குற மதுவை வாங்கிக்கிட்டு இழுக்க 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 போய்கிட்டே இருக்கிறோமே. நேரம் போது, வாழ்க்கை போது, நரகத்து பாதையில் நம்ம சிந்தனை வடிவமைக்கப்படுகிறது. நியூட்ரல் இல்லை, அது உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரில. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உங்கள் சிந்தனையே பாருங்களேன், அதுக்கு முன்னாடி இருந்ததும் அதுக்கப்புறம் ஆன சிந்தை ஃபுல்லாக விஷத்தை ஏற்றுது. அது அது கூட தெரியாமல் போயிட்டே இருக்கிறோம், இது தீமைன்னு தெரியாமல் நம்மளை இழுக்கப்படுகிறதுங்க. ஆகவே அதனோட போக்குக்கு போகிறது நம்ம ஆபத்து. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், உலகம் நியூட்ரல் கிடையாது. ரெண்டாவது, நம்ம மறுபடியும் பிறந்ததுக்கு ஒரே அடையாளம், மறுபடியும் நீங்கள் பிறந்திருந்தால் அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லவா. இந்த உலகத்தில் உள்ளேயும் வெளியவும் நமக்கு எப்போ பாரு போராட்டம் இருக்கும். செத்த மீனுக்கு தான் போராட்டமே இருக்காது, போராடாது, அது தனியோடு போயிட்டே இருக்கும். உயிரோடு இருக்கிற மீன் என்ன, போராட்டம் எப்போ பாரு இருக்கும், உள்ளுக்குள்ளே போராட்டம். ஏன்னா நம்ம காப்பாற்றியிருக்கிறாரு, ஆனால் நமக்கு உள்ளதை ஆசை இல்லையா. யோசிச்சு பாருங்களேன், எனக்கும் நிறைய ஆசை இருக்குது, எனக்கும் விட்டா டைம் இல்லை, பிரசங்கெல்லாம் எல்லாம் உட்காந்து யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இருக்கும். எனக்கு பிடிச்சது வேறு இதெல்லாம் இருக்குது, அதில் இழுத்துக்கு படுத்து அப்படியே பண்ணலாம். எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே போராட்டம் இருக்குது, இல்லை பார்க்கக்கூடாது, இல்லை அதை கட் பண்ணணும், இல்லை அதை பார்த்து ரொம்ப நேரம் தப்பாச்சு, ஐ வில் நாட் சி, இல்லை அதுக்கு நேரம் கொடுக்கக்கூடாது. ஒரு போராட்டம் உள்ளுக்குள்ளே, நம்மளும் இழுக்கத்தான் படுறோம், ஆனால் போராடுறோம். அந்த போராடு என்ன காட்டுது, உயிர் இருக்குது பாவனுக்கு. அது மாத்திரம் இல்லை, வெளியிலையும் நமக்கு போராட்டம் இருக்குது. ஏன், வெளியில் இந்த உலகம் வந்து போகிற போக்கு, பாவம் செய்கிற போக்கு எல்லாம், வீட்டில் போராட்டம், வெளியில் போராட்டம், ரெண்டு ஜாதி இந்த உலகத்தில் இருக்கோன்ட்டார். என்ன ஜாதி, ஆண் பெண் ஜாதியா, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்து. சர்ப்பத்தின் வித்து என்ன, வயிற்றுலே தான் நடமாடும், வயிற்றுலேயே வயிற்றுக்காகவே நடமாடுறது, மேலே அதுக்கு உயரவே முடியாது. வயிற்று வயிறு வயிறு உலகம் உலகம் உலகம், வாழ்நாளெல்லாம் நீ வயிற்றில் நடந்து கடைசியில் மண்ணை தான் சாப்பிட போகிற, நீ மண் தான் கிடைக்கும் உனக்கு வாயில். அது சர்ப்பத்தின் புள்ள, ஸ்திரீயின் வித்து, பரலோகத்திலேருந்து உயிர் வந்த பிள்ளைகள். இந்த உலகத்தில் போராட்டம் அதுக்கு இருக்கும், இந்த உலகத்துக்காக, இந்த உலக போக்கில் அது போவாது. எதிர்நீச்சல் போட பார்க்கும், எதிர்நீச்சல் போட பார்க்கும், ஐயோ இதை மாற்றிக்கணும், இதை பாடணும் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, சண்டே ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வாங்கல அப்படின்னா, ஐயோ அவங்கள கோபப்படுத்த முடியுமா, அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, கோபப்படுத்த முடியுமா, கோபமாக நினச்சிக்க மாட்டாங்க. நீ உயிர் இருந்துருந்துச்சுன்னா எதிர் நீச்சல் போட்டு அவங்களுக்கு சொல்ல பார்ப்பேன், இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை நான் வர்றதில்லை, சாரி, சர்ச்சுக்கு போகணும், எல்லாம் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். செத்து இருந்தால் இல்லை, எல்லாம் ஒரு பார்ட்டி வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் அசிங்கமாக பேசுவாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே சிரிப்பு குழுமாலும் கூட்டம் இருக்கும், அங்கே போகலாமா நம்ம, நோ, எதிர் நீச்சல் போடணும். வேலை இடத்துல போய் பித்தலாட்டம், பாதி போய் ட்விஸ்ட்டு, ஏமாத்துறது, இதெல்லாம் இருக்கும். நம்ம அப்படி இருந்தால் வாழ முடியுமா, பொய் சொல்லலன்னா வாழ முடியுமா, இல்லை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆன் எஸ் எஸ்ஸாக இருக்கட்டும், நோ நோ இருக்கட்டும், அது மேலே சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் ஆமான்னு சொன்னாலும் அது எங்கள் அம்மா மேலே அப்பா மேலே எல்லார் மேலேயும் சத்தியம் தான், அது அதெல்லாம் மாற்ற மாட்டேன். பொய்யெல்லாம் நான் சொல்கிறது இல்லைங்க, என்ன நடந்தாலும் சரி பொய் சொல்ல மாட்டேங்க. அப்படி நம்ம இருந்தோன்னா நமக்கு போராட்டம் தான் இருக்கும். அந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கா, போராட்டமே இல்லைங்க, உலகத்தோடு ஒத்து ஒரு தண்ணி சுட்டு தண்ணி உலகத்தை கடலில் விழுந்துச்சுன்னா அந்த கடலுடைய அலைக்கும் அதுக்கும் இதுக்கும் இணைஞ்சி வணைஞ்சி புனைஞ்சி எல்லாம் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ட்ராப் எண்ணெய் விழுந்துச்சுன்னா ஒத்து ஒட்டே ஒட்டாது. நீங்கள் எண்ணெயா தண்ணியா உலகத்தோடு ஒட்டி உங்களுக்கு ஒரு போராட்டமும் இல்லை. எல்லாருக்கிட்டேயும் உங்களுக்கு நல்ல பேர், உங்கள் எல்லாரையும் திருப்தி பண்ணுறீங்க, எல்லாம் உங்கள் மேலே புகழ்ந்து சொல்கிறாங்க, உங்களை பெச்சுத்துக்கிறாங்க, அப்படின்னா நீங்கள் செத்துருக்குறீங்க அந்த அர்த்தம். உயிரே இல்லை. போராட்டம் இருக்கா அது அடையாளங்க உலகத்தில் உயிர் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது ஒரு ஆறுதலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா, இந்த பிரபஞ்சத்தை இந்த ஈவில் ஏஜ் நிரந்தரமாக இருக்காது, முடிஞ்சிடும். இந்த ஈவில் ஏஜ் தொடர்ந்து நமக்கு போராட்டம் இருக்காது, முடிஞ்சிடும். இது இந்த ஈவில் ஏஜ் சீக்கிரம் அழியறதுக்காக அழிக்கப்படுவதற்காக காத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளை பாவம் இல்லாமல் செய்கிறது மாத்திரம் இல்லை, ரொம்ப அதிசயம் என்ன தெரியுமா, வெளியில் எந்த போராட்டமும் இல்லாத புது பூமியும் புது வானமும் நீதி குடி இருக்கிற இடமா மாற்ற போகிறார். அதுக்கு ஆயத்தமாகிறவர்களா நம்ம, இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு ஈவில் ஏஜுக்கு சேர்ந்தவங்களா? இயேசு வரும்போது போகிறவங்க யாரு, இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த வானத்துக்காகவும் பூமிக்காகவும் ஏங்குவாங்க. பரலோக ஆசையாக நமக்கு ஏன் இல்லை தெரியுமா, இங்கேயே பரலோகமாக இருக்குது, இங்கேயே பிரியாணி கிடைக்குது, இங்கேயே துணி இது கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, ட்ரிப்புக்கு போகிறோம், நல்லா இருக்குது சுகமாக, எதுக்கு பரலோகம் உங்களுக்கு? இந்த போராட்டங்கள் இருக்கும்போது தானே ஐயோ புது வானமோ புது பூமியோ எப்போ வரும். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி வந்து இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் உயிர் இருக்குதா இல்லையான்னு நிர்ணயிச்சிடும். ஓகே, ஒரு டயக்னோசிஸ் டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி. இப்போ இதெல்லாம் கேட்டிங்க என்ன, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மரித்திருக்கிறாங்க மறுபடியும் பிறக்காத வரைக்கும். மரித்திருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, அவங்க செய்கிறது எல்லாமே அக்கிரமும் பாவம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. பரலோகத்துக்கு முன்னாடி அவங்க போகிற போக்கெல்லாம் அந்த உலக போக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது நரகத்துக்கு தான் அவங்களை கொண்டு போகுது. இதை கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமான சத்தியம்தான். இதில் மூணு விதமான ரியாக்ஷன் வரலாம். ஒன்று வந்து ஐயோ இவர் இப்படித்தான் நடைமுறைக்கு இல்லாதது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார், பைபிள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் கேட்பாங்களா, இதெல்லாம் வேலைக்கு ஆகிறதான்னு பேசிட்டு போயிடலாம், இருக்கலாம், தாராளமாக நீங்கள் போகலாம், உங்கள் சுதந்திரம் இல்லைங்களா. அது உங்கள் ஒரு ரியாக்ஷன், ஐயோ இதெல்லாம் நடைமுறைக்கு ஆகுமான்னு. அது என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு உயிர் இல்லைன்னு தான் காட்டுது. அது ரியாக்ஷன் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நடக்குமா வாரம் வாரம் கேட்டு நம்ம வாட்டிக்கு வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டே போக வேண்டியதுதான் அப்படின்னா அதே கரண்ட்டில் போயிட்டு தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் ஒரு நாள் நான் இன்றைக்கி சொல்கிறது உண்மைன்னு நிச்சயமாக உணர்வீங்க. என்றைக்கு அந்த ஆறுனுடைய எல்லை வருதோ, என்றைக்கு அக்கினி கடலில் உளுந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு வருதோ, அன்னைக்கு நீங்களுக்கு தெரியும் நீங்கள் பிறந்த நாள் முதல் சாகிற நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சது எல்லாமே அக்கிரமும் பாவம் தான். நீங்கள் இந்த உலகத்தில் செத்து தான் வாழ்ந்துருக்கிறீங்க, தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக போகிறீங்கன்னு அன்றைக்கி நான் இன்றைக்கி சொன்னது உண்மைன்னு தெரியும். இன்றைக்கி நீங்கள் எட்டி உதச்சிட்டு போகலாம், என்னைக்குச்சு ஓ அப்படின்ட்டு போகலாம், அது உங்கள் ஒரு சுதந்திரம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக இது தெரிஞ்சிடும், இது உண்மை. ஏன்னா நான் சொல்வது என்னுடைய சிந்தனை இல்லையே, என்னை பற்றி அப்படி நம்ம பேசிக்குவோமா? மனுஷன் அப்படி பேசக்கூடாது இல்லைங்களா, பேசவும் மாட்டோம், நம்மளெல்லாம் தத்தி கொடுத்துக்கிட்டு இருப்போம். இது தவறலைக்காத வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒளிந்து போகாது, தேவனுடைய வார்த்தை இது சொல்லுது. இதுதான் என் உயிர், வெறும் அக்கிரமும் பாவம் தான் நமக்கு தெரியாது. ரெண்டாவது ரியாக்ஷன் ஒருவேளை உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நாங்கள் தெரிஞ்சதெல்லாம் சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, சில பேர் கெட்டவங்க இருப்பாங்க, நடுவில் சில பேர் ஒழுங்காக இருப்பாங்க, அவ்வளோதானே, இது என்னங்க இது செய்கிறதெல்லாம் மறுபடியும் பறக்கிற வரைக்கும் செய்கிறதெல்லாம் அக்கிரமமா, எல்லாருமே ஒரே கும்பலா, எல்லாருமே நரகத்துக்கு போகிறாங்களா, நான் எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறேன்னு எந்த தப்பும் செய்யலையே தண்டா போலியே, அவனோ நான் நாளைக்கு அந்த வேசியும் குடிகாரனும் அவனும் ஒன்றா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கே இது யாருமே சொல்லலையே அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஷாக்காக இருந்தால், ஒருவேளை அந்த ஷாக்கு கொடுக்கறதே ஆண்டவருடைய பெரிய அருள். அந்த ஷாக்கு சில நேரங்களில் குழந்தை பிறக்கும்போது ஷாக்கு வரும் தெரியுங்களா, ஷாக்கோடு தான் வெளியே வரும். அந்த ஷாக்கு தான் மறுபிறப்புக்கு அடையாளம், அதிர்ச்சிக்கு அடையாளம். ஐயோ இதுவா இப்படியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நான், இதுவா ஒரு வாழ்க்கைன்ற ஒரு ஷாக் வருது பாருங்க, அது நல்லதுங்க, அந்த ஷாக்கை விட்டுறாதீங்க, அதுதான் மறுபிறப்புக்கு அடையாளம். அந்த ஷாக் வர்றது நல்லதுக்க. மூணாவதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்னங்க ரியாக்ஷன் வரணும், பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் தான் சொன்னீங்க, ஆனால் இது 1% தான், நீங்கள் சொன்னது 100%க்கு 100 உண்மை தான். நிச்சயமாக என் வாழ்க்கையை நினச்சி பார்த்தா இப்போ தெரியுது கடவுளோ இல்லை, ஆண்டவரோ இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பிட்டோமா வாழ்ந்தோமான்னு மிருகமாக தான் வாழ்ந்துருக்குறோம், பெணமாக தான் போயிட்டுருக்கோம். உலகப்போக்கு, உலக வாழ்க்கை, அக்கிரமம், பாவம், ஆண்டவருடைய கற்பனைக்கு ஒரு எண்ணமோ இல்லை, இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே. அப்படி திரும்பி பார்த்தா ஆச்சரியம்தான். ஆனால் இதில் ஒரு குட் நியூஸ் இருக்குது, என்ன தெரியுங்களா பவுல்? இதில் அதிசயமான ஒரு குட் நியூஸ் தமிழில் வந்து, இங்கிலீஷில் நல்லா வருது, இருந்தீர்கள்னு தமிழில் வரலாம். ஒன்ஸ், யுவர் ஒன்ஸ், நீங்கள் அப்படி ஒரு காலத்தில் இருந்தீங்க, ஆனால் இப்பொழுது தேவனோ இல்லைங்களா? அது ஒரு காலத்தில் அப்படித்தாங்க இருந்தோம், அதாங்க பெரிய சந்தோஷம். ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அந்த வார்த்தை. ஏன்னா ஒரு காலத்தில் ஒன்ஸ் வீவர், ஆனால் இப்போ அப்படி இல்லையே. ஏன் நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சுட்டு இருந்தாலையா நமக்கு நம்மளா உயிர் பெறிச்சு? தேவனோ அவருடைய அரசு இறக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருந்து பெணங்களாக இருந்த பெணத்துக்கு உயிர் கொடுத்தாருங்க. நீங்களோ நானும் அப்படித்தான் இருந்தோம். அந்த பெணத்துக்கு உயிர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவர் வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அந்த பெணத்துக்கு நம்ம கடந்த கால வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சுங்க. அவர் உயிர் கொடுத்ததுனால தானே பெணமாக நம்ம நடந்திருப்போமே. இப்போ பாருங்களேன், அந்த மாதிரி நிலைமையில் இருந்தோம், நமக்கு உயிர் கொடுத்தார். இப்போ இதெல்லாம் படிக்க படிக்கத்தான் எனக்கு புரியுது, ஏன் நமக்கு மகா வல்லமை வேணும்னு. புரியுதுங்களா? அம்மாடி, மகா வல்லமை எல்லாம் இப்படியெல்லாம் உயிர் வந்திருக்குமா இந்த பணத்துக்கு? இப்படி அக்கிரமங்களையும் பாவங்களையும் உலக ஈர்ப்புனால பிசாசுனால் கட்டுப்படுத்தி வசியப்படுத்தி வச்சிருக்கிற இந்த பணத்துக்கு உயிர் எப்படிங்க தெளிவு வந்திருக்கும்? மகா வல்லமை வேலை செஞ்சாதாங்க பிழைக்க முடியும். அந்த மகா வல்லமை உங்களுக்கும் எனக்கும் வந்ததுனால தான் ஒரு நாள் எந்திரிச்சுக்கிட்டோம், உலகமே நிருந்தோம். அது விட்டால் ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் உலக ஆசை சொன்னீங்கன்னா, ஐயோ என் பேரெல்லாம் பெருசாக கம்பெனி பேரில் பேனரில் போடுவாங்க, அதுலேயே லைத் இருந்தேன், இவ்வளோ சாதிச்சு இவ்வளோ லைன்ஸ் பண்ணியிருக்கேன், அப்படிலாம் அப்படியே 400 டாக்டர் எனக்கு கீழே வேலை, அந்த மாதிரி உயரத்துக்கு போனோம். உலக ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. ஐயோ அதுவே நிருந்தோம். காலையில் இப்படி வேலைக்கு பண்ணியிருக்கிறீங்களா, காலையில் 7 மணிக்கு போனேன்னா நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். யோசிச்சு பாருங்களேன், 1 வருஷம் அப்படி. அதுதான் இதுவே வாழ்க்கைன்னு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கு, தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருந்து உயிர் கொடுத்தாரே, இந்த உலகம்னு ஓடாதன்னு கண்ணை திறந்தார் இல்லைங்களா? அதுக்கு ஸ்துதியோ ஸ்தோத்திரம்லாம் யாருக்கு போகணும்? அவர் காலுக்கு தான் போகணும். காலில் ஒருத்தர் கேள்வியை கேட்டார், அது உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், உங்களுக்கும் இருக்கலாம். அப்போனா நம்ம இப்போ செய்கிற எந்த நன்மையும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? அதெல்லாம் அழுக்கு கந்தையா? அந்த விசுவாச அறிக்கை அருமையாக சொல்லுதுங்க, ரட்சிக்க மறுஜன்ம அடையாத பெணங்கள் செய்கிறது எதுவுமே அக்கிரமந்தான், பாவம்தான். ஆனால் மறுஜன்ம அடைஞ்சு ஆண்டவர் உயிர் கொடுத்த பிறகு, இயேசுனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நம்ம எவ்வளோ குறைவாக செய்கிற சிறிதான கிரியையும் அது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பரிந்து பேசுதலால் சிறந்த கிரியையாக நற்கிரியையாக சமர்ப்பிக்கப்படுதான். அதுக்காக தேவன் நம்மளுக்கு வெகுமதியும் கொடுக்குறாராம். யோசிச்சு பாருங்களேன், அதுதாங்க ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு விசுவாசியுடைய கனம், மகத்துவம். ஒரு ரட்சிக்கப்படாதனுடைய கோரத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம். அவன் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் பாவம் தான், அந்த பாவத்தையும் அதையும் செய்யாமல் தான் இன்னும் பாவி அவன், இன்னொன்று தண்டனை அவருக்கு. ஆனால் விசுவாசி பாருங்களேன், அவன் எவ்வளோ குறைவாக பாவமாக குறைவாக நல்லது செஞ்சாலும், ஒரு ஜபம் ஒழுங்காக செய்கிறோமா அதுலேயே எவ்வளோ பாவம் இருக்குது, எவ்வளோ உலக சிந்தனை இருக்குது. ஆனால் அந்த ஜபத்தையும் எடுத்து இயேசுக்கு தன் ரத்தத்தில் கழுவி தன் பரிந்து பேசுறதுனால, பிதாக்கு சமர்ப்பிக்கிறதுனால, அது ஒவ்வொன்றும் பரிபூர்ண கிரியையாக நற்கிரியையாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அதாங்க ஆண்டவர் தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருந்து நமக்கு கொடுத்தாரு. இங்கே இருக்கிற நீங்கள் மற்றவர்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் விசுவாசியாக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பவுல் சொல்லுவாரா, இருந்தோம் ஒன்ஸு இருந்தோன்னு சொல்லுவாரா, இல்லை இன்னமும் இருக்கிறீங்கன்னு தானே சொல்லுவார்? இன்னமும் அப்படித்தானே, இன்னும் எத்தனை காலம் அப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். உயிர் இன்னும் வரலையே, இன்னும் பெணமாக தான் இருக்கணுமா, இப்படியே தானா இருக்கணும்? யோசிச்சு பாருங்களேன், கையும் வாயும் செயலும். ஒருவேளை நான் போன வாரம் சொன்ன மாதிரி ரோபோ மாதிரி, ரோபோக்கு பண்ணித்தரலாம், நல்லா கற்றுக் கொடுக்கலாம். சர்ச்சுக்கு வந்தா நீ என்ன, இப்போலாம் பெண்ணு மனுஷன் மாதிரியே பண்ணியிருக்காங்க ரோபோலாம், பார்த்துருக்கீங்களா? சைனாலாம் பெண் அப்படியே இருக்கும். அந்த ரோபோ கற்றுக் கொடுக்கலாம். சர்ச்சுக்கு வந்தா நீ என்ன பண்ணும், இப்படியே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பிதாவே அப்படின்னு ஆராதனை பண்ண கற்றுக் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கலாம் கிறிஸ்தவத்தில். சர்ச்சுக்கு வந்தால் பாட் பாடணும், பைபிள் படிக்கணும், அதை பண்ணணும்னு ஒரு ரோபோ மாதிரி உயிர் இருக்கா? உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க, உயிர் இருக்கா? உயிர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ரோபோ மாதிரி செய்யலை, சத்த பணங்களா அந்த செய்கிறதும் பாவமாக அருவறுப்பாக பார்க்குறாரே அவர் உயிர் வர வரைக்கும். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு காலையில் ஆதாமை வந்து தேடி வந்து, ஆதாமே செத்து போன நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமேவாலே நீ எங்கே இருக்கிறாய், ஏன் தேடி வரார் தெரியுமா? உயிர் கொடுக்க வரார், உயிர் கொடுக்க வரார். மனம் என்னை தேடுகிறவர்கள் அவர் வா ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், என்னை நோக்கி கூப்பிடுற கர்த்தர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கண்டடைய முடியும். அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுங்க. மனம் திரும்புதலையோ விசுவாசமோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நமக்கு வருகிற உயிர் அவர் உங்களுக்கு கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணலாம்.